Domino's site is on air at 7:50.
முத்து புளுசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வானொலிகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழோசையை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று ஆகஸ்ட் மாதம் 1 சனிக்கிழமை 2026 நிகழ்ச்சியிலே இன்றும் வளர்ந்து போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை திறவதற்கு எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குரல் அமுதத்தில் அரண் வலியுறுத்தல் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குரட்ப. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானொடு ஊர்ந்தானிடை. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானொடு ஊர்ந்தானிடை. இக்குரட்பாவின் பொருளை நோக்கலாம். பல்லக்கை சுமர்ப்பவர்க்கும் அப்பல்லக்கில் அமர்ந்து சுகமாக பயணம் செய்பவர்க்கும் இடையேயுள்ள வேறுபாட்டை காண்பதே அறத்தின் பயனை அறிந்து கொள்ள போதுமானது. முற்பிறப்பில் செய்த நல்வினை பயனால் ஒருவர் பல்லக்கில் அமர்கிறார், தீவினை பயனால் மற்றொருவர் அதை சுமர்க்கிறார். எனவே அறத்தின் வழி இதுதான் என்று நூல்களை கொண்டு எவரும் எடுத்துரைக்க வேண்டியதில்லை என விளக்கம் தருகின்றனர். அறவாழ்வின் இயல்பு, வழி, பயன் ஆகியவற்றை நூல்கள் மூலம் கற்றுத் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாகாது. பள்ளத்தில் சுமந்து செல்லப்படும் அறச் செல்வோர்களைக் கண்டு அவர் வாழ்வில் கடந்து வந்த பாதைகளையும் அவர் அறத்தின் மேல் கொண்ட உறுதியையும் அவர் புரிந்த செயல்களையும் அறிந்து அதனை மற்றவரிடமிருந்து வேறுபடுத்தி அறிந்தாலே போதும் அறத்தின் பயனையும் சிறப்பினையும் அறிந்து கொள்ள முடியும். பல்லக்கில் அமர்ந்து சென்றால் மேலோர் எனவும் பல்லக்கை சுமப்பவர் கீழோர் பாவம் செய்தோர் என்றும் சொல்வதற்கில்லை. செய்த நன்மைகளே ஒருவரின் இன்ப வாழ்விற்கும் தீய செயல்களே துன்பத்திற்கும் காரணம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அறம் என்பது ஒரு சாராருக்கு மட்டும் உரியதன்று, எல்லோருக்கும் உரியது என்பதனையும் விளங்கிக் கொள்ள முடியும். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானொடு ஊந்தானிடை. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது சிறப்பு கண்ணோட்டம். தென்னிந்திய திரைப்பட துறையிலே மறக்க முடியாத பல பாடல்களை தந்த திருச்சி லோகநாதன் அவர்களுடைய பிறந்த தினம் கடந்த ஜூலை மாதம் 24 என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பு பாடல்களின் சிறப்பம்சங்களோடு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பு அருள்தாசன் அவர்கள்.
தமிழ் சினிமா எத்தனையோ பின்னணி பாடல்களை கடந்து வந்துவிட்டது. ஆனால் இந்த திரை இசை தேரை முதலில் வடம் பிடித்து இழுத்தவர் திருச்சி லோகநாதன் என்பது நம்மில் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆம், திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இவர்தான். நம் நாட்டில் வானொலி அலையில் கலந்து வந்த ஆசையே அலை போலே வாராய் நீ வாராய், உலகம் தென்றல் காற்றினிலே, கல்யாண சமையல் சாதம், புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே, திருச்சி லோகநாதன் அவரது குரலை இந்த தமிழ் உலகம் மறக்கவில்லை. வாராய் பாடலை கேட்க மலைகளும், உலகம் தென்றல் பாட்டை கேட்க ஓடங்களும், ஆசையே அலை போல பாடலின் குரலை கேட்க அலைகளும் திருச்சி லோகநாதனின் குரலுக்கு ஏங்கிக் கொண்டிருக்கின்றன. சன்னமான குரலில் சங்கதிகள் சேர்த்துக் கொண்டே வந்து உச்சம் தொடும் குரல். அவர் பாடி சாகா வரம் பெற்ற பாடல்தான் புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே. இப்பாடல் வரிகளில் கடமை தவறாத அண்ணன் தனது தங்கைக்கு தரும் அறிவுரைகள் அடங்கியதாக வெளிப்பட்டது. இப்பாடல் அன்றைக்கு பட்டி தொட்டி எங்கும் போய் முட்டியது. இதையும் மீறி ஒவ்வொரு திருமண வீட்டிலும் மங்கள இசையாக நின்று நிலைத்தது. காவிரி வெள்ளம் என கரை புரண்டோடி வந்தது போல் உதடு தாண்டி வந்து விழுந்தன பாட்டுக்கள். நடராஜன் என்பவரிடம் சங்கீதம் பயின்றார் திருச்சி லோகநாதன். அங்கேதான் இன்னுமாய் பட்டை தீட்டப்பட்டார். எந்த ஜி ராமநாதனின் இசையில் மயங்கி திளைத்தாரோ அதே ராமநாதன் இசையில் முதன்முதலாக பாடினார் திருச்சி லோகநாதன். அந்த பாட்டு வாராய் நீ வாராய், போகுமிடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய். திருச்சி லோகநாதன் குரலுக்காகவே ஒவ்வொரு முறையும் தியேட்டருக்கு ஓடி வந்தார்கள் ரசிகர்கள். இவரது முதல் திரை இசை பிரவேசம் 1947 நடந்தது. ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியான ராஜகுமாரி தான் தமிழ் சினிமாவில் முதல் பின்னணி குரலை பயன்படுத்திய திரைப்படம். ராஜகுமாரி திரைப்படம் மூலம் பின்னணி பாடகர் வாழ்க்கையை தொடங்கிய திருச்சி லோகநாதன் தனது இறுதி காலம் வரை கோவிந்தராயு நாயுடு, வேதா, டி ஜி லிங்கப்பா, எஸ் வி வெங்கட்ராமன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, டி ஆர் ராமநாதன், தட்சிணாமூர்த்தி, கண்டசாலா, ஏ எம் ராஜா, ஜி ராமநாதன் என ஏகப்பட்ட இசை அமைப்பாளர்களின் இசையில் இடைவிடாமல் பாடினார். தமிழ், தெலுங்கு என இரு மொழிகளில் உருண்டது இவரது திரை இசை சக்கரம். கே வி மகாதேவனின் இசையில் இந்த பாடல் உருவானது. ஆசையே அலை போலே, உலவும் தென்றல் காற்றினிலே என பட்டியல்கள் பல நீளும். அதிகம் ரசிகர்களை லோகநாதனுக்கு பெற்றுத்தந்த படம் மாயா பஜார். ரங்கராவ் நடிப்பில் உருவான கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் எதுவே எனக்கு போதும். இவரது குரலுக்கு ஏற்ப ரங்கராவின் அங்க அசைவு உச்சம் பெற்றிருந்தது. கப்பலொட்டிய தமிழன் படத்தில் பாரதியாரின் வரிகளில் உருவான என்று தனியும் இந்த சுதந்திரதாகம் பாடலை திருச்சி லோகநாதனை விட வேறு எவராலும் அன்றைக்கு உயிர் கொடுத்திருக்க முடியாது என பலரும் புகழ்ந்தது ஒரு தனி கதை. இப்படி லோகநாதனின் தொட்டதெல்லாம் தொடங்கியது பொன்னாக. 1924 ஜூலை 24 பிறந்த திருச்சி லோகநாதன் அவர்கள் 1989 நவம்பர் 17 காலமானார். கடந்த ஆண்டு அன்னாரது 100 பிறந்த தினம் ஆகும். நன்றி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக திருச்சி லோகநாதன் ஜிக்கி இணைந்து பாடிய சிறப்பு பாடல் நேர்களுக்காக இப்போது
வா பார்
கூத்தர்க்கும் பேசி என்னை மயக்க பெற்றீரோ கூத்தர்க்கும் பேசி என்னை மயக்க பெற்றீரோ
உணர்வு கடைக்கண் பார்வை காட்டும் பாடல் தமிழிலே உனது கடை கண் பார்வை காட்டும் பாடம் தள்ளிலே
உள்ளக வாழ்க்கை ஆற்றினிலே காதல் என்னும் தோணிதனில் கூட்டு செல்லுவோம் உலக வாழ்க்கை ஆற்றினிலே காதல் என்னும் தோணிதனில் கூட்டு செல்லுவோம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக மற்றொரு சிறப்பு கண்ணோட்டம், உள்ளத்து உள்ளது கவிதை இன்பம் உருவெடுப்பது கவிதை என்ற பாடலை கவிதைக்கு இலக்கணமாக தந்தவர், குழந்தைகளுக்காக பாடியவர், தமிழ் மொழி பெற்றாளர், கவிதை எழுதுவதில் வல்லவர், இறையுணர்வு மிக்கவர், சாதி மத பேதங்களை சாடியவர், காந்திய சிந்தனையாளர், தேச உடைமையாளர், இவை அனைத்துக்கும் சொந்தக்காரர்தான் கவி மணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள். அவருடைய பிறந்த தினம் கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பவர் வைஷ்ணவி.
கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இனியற்ற கவிஞர். கவிமணியின் பிறந்த தினம் கடந்த ஜூலை 27ஆம் தேதி ஆகும். பள்ளி ஆசிரியர் மற்றும் கல்லூரி விரிவுரையாளராக பணியாற்றிய இவர் கவிஞராக மட்டும் அடையாளம் காணப்படவில்லை. மொழிபெயர்ப்பாளர், ஏட்டுச் சுவடிகளின் தொகுப்பாளர், ஆய்வாளர், நூலாசிரியர் என்று இவருடைய வேறு சில சிறப்புகளும் இவருக்கு உண்டு. இவர் எழுதிய பாடல்கள் அனைத்தும் குறிப்பிட்ட எல்லைக்குள் முடங்கி கிடக்கவில்லை. இவரது கவிதை படைப்புகள் பரந்து விரிந்த கவிதை உலகில் பக்தி பாடல்கள், இயற்கை பாடல்கள், இலக்கிய பாடல்கள், குழந்தை பாடல்கள், வரலாற்று பாடல்கள், வாழ்வியல் போராட்ட பாடல்கள், சமூக பாடல்கள், தேசிய பாடல்கள், வாழ்த்து பாடல்கள், கையறு நிலை பாடல்கள், பல்சுவை பாடல்கள் மற்றும் பிற மொழியை தழுவி எழுதிய மொழிபெயர்ப்பு பாடல்கள் என்று பல்வேறு வகைப்பாடுகளில் பல விழுதுகளை கொண்டு பெண்ணிடும் காலத்திற்கு நிலைத்து நிற்கும்படி வேறொன்று இருக்கின்றன. கவிமணியின் பாடல் சிறப்புக்கு அவரது பாடலில் அமைந்துள்ள எளிமையான சொல்லாடல், எளிமையான விளக்கம் தன்மை, எவரும் அறிந்து கொள்ளும் அமைப்பை இவரது பாடல்கள் அனைத்துக்குமே அகராதி தேடாதவை. கவிமணி இறைவரிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். இறைவனை வழிபாடும் முறைகளை தெளிவாக ஒடுத்துரைக்கின்றார். உள்ளத்தின் உள்ளானடி, அதை நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயெனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. உள்ளத்தில் உள்ளானடி, அதை நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயெனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. இறைவனை வெளியில் தேடுவதை விட்டுவிடு, வெளிக்காட்சிகளில் தேடாதே, உள்ளத்தில் தேடு, அதுவே நிலையானது என்று கூறுகின்றார். அவர் கவிதையை உயிராக நேசித்தவர். கவிமணியின் கவிதைகள் உணர்ச்சி நிறைந்தவை. என் எழுத்தும் தெய்வம், என் எழுதுகோளும் தெய்வம் என்று கூறிய பாரதியின் கவிதைகளில் தன் உள்ளத்தை பறிகொடுத்தவர் கவிமணி. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடி, அவன் பாட்டை பண்போடு ஒருவன் பாடினானடி, கேட்டு கிருகிருத்து போனேனடா, அந்த கிறுக்கில் உளரும் மொழி பொறுப்பாயடா என்ற பாடலை கவிமணி பாடியதன் மூலம் அவருக்கு பாரதி மீது இருந்த மதிப்பை உணர்ந்து கொள்ளலாம். எளிமையாக பாடுபவர், இனிமையாக பாடுபவர், குழந்தைகளுடன் குழந்தையாக வாழ்ந்தவர், பழமையின் பாதுகாப்பில் புதுமைக்கு பாலம் அமைத்தவர். உள்ளத்துள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழின் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை என கவிதையின் பிறப்பை தெளிவாக வரையறுக்கின்றார். அது மட்டுமன்றி கவிதை எவ்வாறு பிறக்கின்றது, கவிஞனுக்கு எவையெல்லாம் கருவாகின்றன என்பவற்றை இக்கவிதையில் எளிமையாகவும் இனிமையாகவும் எடுத்துரைக்கின்றார். இதனால் தான் இந்த கவிதை கவிதை பிறப்பிற்கு உதாரணமாக பல தலைமுறைகளாக காட்டப்படுகின்றது. இந்த விளக்கத்தால் தான் கவிஞருக்கு கவிமணி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. குழந்தைகளுக்காக பாடும் பாடல்களில் ஆழமான உணர்ச்சிகள் தேவையில்லை, அறிவு நுட்பமும் தேவையில்லை. உள்ளத்தை உள்ளவாறு உணர்ச்சியோடு எதுகை மோனையோடு பாடினால் குழந்தைகள் விருப்பத்தோடு பாடுவார்கள். மேலும் மகிழ்ச்சியோடு பாடினால் போதும், குழந்தைகள் மனதில் பதிய வைத்துக் கொள்வார்கள். கண்ணே மணியே முத்தம்தா, கட்டி கரும்பே முத்தம்தா, வண்ண கிளியே முத்தம்தா, வாச குழந்தையே முத்தம்தா என்று பாடுகின்றார். இப்பாடல்கள் குழந்தைகளின் மனதில் பெரிதும் ஈர்க்கின்றது, மனதில் எளிதில் பதிகின்றது, மறக்காமல் பாடுகின்றார்கள். சாதி சமய சண்டைகள், தீண்டாமை, மதுவுண்ணல், வஞ்சனை, ஏமாற்றம், பொறாமை ஆகியவற்றை கடுமையாக சாடுகின்றார். சாதி சமய வேறுபாடுகளை நீக்கி நாட்டு மக்கள் அனைவரும் அன்புடன் இருக்க வேண்டும், அதுவே நாட்டுப்பற்றிற்கு அடிப்படை என்கின்றார். கீரியும் பாம்புமாய் சண்டையிட்டு சாதி கீழொன்று மேலொன்று நாட்டிவிட்டு, கீரியும் பாம்புமாய் சண்டையிட்டு சாதி கீழொன்று மேலொன்று நாட்டிவிட்டு, பாரதத்தாய் பெற்ற மக்கள் என்று நிதம் பல்லவி பாடி பயனேதுமோ என்று கேட்கின்றார். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தமிழில் மட்டுமல்லாது ஆங்கில மொழியிலும் சிறப்பான தேர்ச்சி பெற்றிருந்தார். அவர் பாரசீக மொழியில் உருவாக்கப்பட்ட உமர் கையாம் பாடல்களை ஆங்கில வழியாக தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செய்து உமர் கையாம் பாடல்களென தனித்தலைப்பில் அளித்திருக்கின்றார். தமிழ் இலக்கியத்தையும் பண்பாட்டையும் போற்றி பாடினர். 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த தமிழ் கவிஞர்களிடையே கவிமணிக்கு ஒரு சிறந்த தனிப்பிடம் உண்டு. நன்றி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது
நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வாணி ஊடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. அகதி டூ அமைச்சராக உமாகுமரன் பிரித்தானிய அரசியல் வரலாற்றில் சாதனை படைத்த ஈழத்தமிழ் பெண். ஆயிரக்கணக்கான ஈழத்தமிழர்களின் புலம்பெயர் வரலாற்றுடன் உமாகுமரனின் குடும்ப வரலாறு இணைந்திருக்கிறது. 1980களின் தொடக்கத்தில் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக அதிகரித்த வன்முறைகள், அரசியல் பதற்றம் மற்றும் பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் காரணமாக அவரது பெற்றோர் பிரித்தானுக்கு அகதிகளாக குடிபெயர்ந்தனர். தங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையும் கல்வி வாய்ப்பிலும் வழங்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் புதிய நாட்டில் வாழ்வை ஆரம்பித்தனர். அந்த அகந்தை குடும்பத்தின் மகளாக வளர்ந்த உமாகுமரன் இன்று பிரித்தானிய அரசின் வெளியுறவு கொள்கையை வடிவமைக்கும் அமைச்சகத்தில் அமைச்சு பொறுப்பேற்றிருப்பது வரலாற்றின் ஆழமான மாற்றத்தை குறிக்கிறது. பிரித்தானிய அரசியலில் 2026ஆம் ஆண்டு இடம்பெற்ற அமைச்சரவை மாற்றம் பல்வேறு அரசியல் காரணங்களால் முக்கியத்துவம் பெற்றிருந்தாலும் அதில் உலகெங்கும் வளரும் தமிழின் கவனத்தை அதிகமித்த நிகழ்வு ஈழத்தமிழ் வம்சாவளைச் சேர்ந்த லேபர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் வெளியுறவு, காமன்வெல்த் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் நாடாளுமன்ற கீழ் செயலாளராகவும் அதேவேளை உதவி அரச குரடாகவும் அசிஸ்டன்ட் விப் நியமிக்கப்பட்டதுதான். இந்த நியமனம் ஒரு தனிநபரின் அரசியல் உயர்வை மட்டும் குறிக்கவில்லை, மாறாக அகதிகளாக தாயத்தை விட்டு வெளியேறிய ஒரு தலைமுறையின் கனவுகள், அவர்களின் பிள்ளைகளின் கல்வி, உழைப்பு மற்றும் ஜனநாயக பங்கேற்பின் மூலம் எவ்வாறு உலகின் மிக பழமையான நாடாளுமன்ற ஜனநாயகம் ஒன்றின் அதிகார மையத்தை எட்ட முடியும் என்பதை எடுத்துக்காட்டும் வரலாற்று சம்பவமாக இது அமைந்துள்ளது. இதனால் இது பிரித்தானிய அரசின் ஒரு செய்தியாக மட்டுமில்லாமல் உலகத்தமிழ் வரலாற்றின் ஒரு புதிய அத்தியாயமாகவும் பார்க்கப்படுகிறது. உமாகுமரன் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தன்னை ஈழத்தமிழ் மரபைச் சேர்ந்த முதல் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் என்று குறிப்பிடுகிறார். இந்திய அடையாளம் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய அர்த்தத்தை உடையது. இது தமிழ் இன அடையாளத்தையும் பிரித்தானிய தேசிய அடையாளத்தையும் எதிர்மறையாக அல்லாமல் ஒன்றை ஒன்று வளப்படுத்தும் வகையில் இணைக்கும் ஒரு புதிய அரசியல் அணுகுமுறையாகும். இன்றைய உலகமயமாக்கப்பட்ட ஜனநாயக சமூகங்களில் இரட்டை அடையாளங்கள் சாதாரணமாக ஒன்றாக மாறிவிட்டன. உமாகுமரன் அரசியல் பயணம் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இந்த நியமனம் பிரித்தானியின் அரசியல் பரிணாம வளர்ச்சியையும் பிரதிபலிக்கிறது. ஒரு காலத்தில் பெரும்பாலும் வெள்ளையின ஆண் அரசுகள் ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருந்த பிரித்தானிய அரசியல் இன்று பன்முக சமூகத்தின் பிரதிபலிப்பாக மாறியுள்ளது. இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம், கரீபியன், ஆப்பிரிக்கா மற்றும் இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து குடியேறிய மக்களின் 2ஆம் 3ஆம் தலைமுறை இன்று நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சர்களாகவும் வளர்ந்து வருகின்றனர். இந்த மாற்றம் ஜனநாயக அமைப்புகள் சமூக மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு தங்களை புதுப்பித்துக் கொள்ளும் திறனை வெளிப்படுத்துகிறது. உலகெங்கும் வாழும் ஈழத்தமிழர்களுக்கு இந்த நியமனம் ஆழமான உணர்வான முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது. 1983 கருப்பு ஜூலையும் அதன் பின்னர் ஏற்பட்ட உள்நாட்டு மோதல்களையும் தொடர்ந்து இலங்கையை விட்டு வெளியேறிய ஆயிரக்கணக்கான தமிழர்கள் உலகின் பல நாடுகளில் புதிய வாழ்க்கையை அமைத்தனர். அவர்கள் ஆரம்ப காலங்களில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்ட போதிலும் கல்வியையும் கடின உழைப்பையும் தங்கள் சமூக முன்னேற்றின் அடித்தளமாக கொண்டனர். இன்று அந்த தலைமுறையின் பிள்ளைகள் மருத்துவர், பேராசிரியர், நீதிபதி, தொழில் முனைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் போன்ற உயர்ந்த பொறுப்புகளை வகிப்பது புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் வெற்றியை வெளிப்படுத்துகிறது. இலங்கை அரசியல் நோக்கில் பார்க்கும்போது உமாகவன் மனித உரிமைகள், நிதிக்கான பொறுப்புகள் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான கேள்விகள் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த அரசியல் அதிகாரியப்படுகிறார். எனினும் அமைச்சர் என்ற பொறுப்பை ஏற்ற பிறகு அவர் பிரித்தானிய அரசாங்கத்தின் கூட்டு பொறுப்பின் அடிப்படையில் செயல்பட வேண்டியிருக்கும். அதாவது அவரது தனிப்பட்ட கருத்துக்களை விட அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ வெளியுறவு கொள்கை அவரது செயற்பாடுகளை வழிநடத்தும். இதுவே அமைச்சரவை ஆட்சியின் அடிப்படை சிறப்பம்சமாகும். எனவே அவரது தமிழ் மரபு மட்டுமே இலங்கை தொடர்பான பிரித்தானிய கொள்கையை மாற்றிடும் என்று எதிர்பார்ப்பது யதார்த்தமான அணுகுமுறை அல்ல. இருப்பினும் மனித உரிமைகள், ஜனநாயகம் மற்றும் சர்வதேச சட்டத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளும் அவரது அனுபவமும் பின்னணியும் அரசியல் விவாதங்கள் ஒரு மதிப்புமிக்க பார்வையை வழங்கக்கூடும். அதுவே அந்த நியமனத்தின் உண்மையான முக்கியத்துவமாகும். உமாகுமரின் அரசியல் உயர்வு உலகத்தமிழுக்கு ஒரு புதிய அரசியல் பாடத்தையும் வழங்குகிறது. ஜனநாயக அமைப்புகளுக்குள் நுழைந்து தேர்தலில் பங்கேற்று அரசியல் கட்சிகள் செயற்பட்டு பொதுக் கொள்கை வடிவமைக்கும் செயல்முறையில் பங்கெடுப்பின் மூலமே நீடித்த அரசியல் செல்வாக்கை உருவாக்க முடியும் என்பதை அவரது வாழ்க்கை பயணம் காட்டுகிறது. இது புலம்பெயர் தமிழ் அரசின் புதிய திசையும் சுட்டிக்காட்டுகிறது. கடந்த பல தசாப்தங்களாக புலம்பெயர் தமிழர் அரசியலில் பெரும்பாலும் இலங்கையின் தேசிய இன பிரஜை மையமாக கொண்டிருந்தது. இன்று இரண்டாம் மூன்றாம் தலைமுறை தமிழர்கள் வாழும் நாடுகளில் தேசிய அரசியலும் முன்னணி வகிக்க தொடங்கியுள்ளனர். இன்னும் உமாகுமரின் அரசியல் பயணம் தொடங்கிய நிலை தொடக்க நிலையில்தான் உள்ளது. உலகளாவிய பாதுகாப்பு நெருக்கடிகள், உக்ரைன் போர், மத்திய கிழக்கு பதற்றம், சீனாவுடன் உறவுகள், காமன்வெல்த் நாடுகளுடன் ஒத்துழைப்பு, மனித உரிமைகள் தொடர்பான பிரித்தானும் சர்வதேச நிலைப்பாடு போன்ற பல சிக்கலான விடயங்களில் அவர் பங்களிக்க வேண்டியிருக்கும். உமாகுமரின் அமைச்சரவை நியமனம் ஒரு தனிநபரின் வெற்றியை தாண்டி வரலாற்று முக்கியத்துவம் கொண்டது. அகதிகளாக வந்த தலைமுறையின் கனவு ஜனநாயகப்பின் வாயிலாக அடுத்த தலைமுறையின் அதிகாரத்தின் உச்சநிலையை அடைந்துள்ளது. இது பிரித்தானிய ஜனநாயகத்தின் பன்முகத்தன்மையும் உலக தமிழ் சமூகத்தின் வளர்ச்சியையும் குடியேற்ற சமூகங்கள் அரசியல் ஒருங்கிணைப்பையும் ஒரே நேரத்தில் பரிந்துரைக்கிறது. ஆகவே உமாகுமரின் இந்த வரலாற்று சாதனை பிரித்தானிய அரசியல் ஒரு முக்கிய மைல்கல்லாக மட்டுமல்லாமல் உலக தமிழர் அரசியல் வரலாற்றில் என்றும் நினைவுகூரப்படும் ஒரு பெருமை மிக அத்தியாகம் நிலைத்திருக்கும். மீண்டும் உங்களுடன் வான் அலைகள் சந்திக்கும் முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது இலங்கை கிரிக்கெட் வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக கருதப்படுகின்ற திருவாளர் சங்கக்காரா அவர்கள். அவருடைய 83ஆம் ஆண்டு ஜூலை இலங்கையிலே இடம்பெற்ற இனக்கலவரம் தொடர்பான தன்னுடைய அனுபவங்களை முகநூலினூடாக பகிர்ந்திருக்கின்றார். அதை இப்போது நேர்களுக்காக தருகின்றோம்.
வணக்கம். 1983 இனக்கலவரத்தை இப்போது நான் திகிலுடன் நினைத்து பார்க்கிறேன். ஆனால் அப்போது 6 வயது கூட நிரம்பாத ஒரு குழந்தையாக எனக்கு அது விளையாடும் நேரமாகவே தோன்றியது. எங்களது நெருங்கிய நண்பர்களான சுமார் 35 தமிழர்கள் எங்கள் வீட்டில் தஞ்சமடைந்தனர். அரசியல் உள்நோக்கம் கொண்ட வன்முறை கும்பல்களிடம் இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டது. எனது தந்தை வீட்டின் வாசலில் தைரியமாக நின்று கொண்டு வன்முறையாளர்களை உள்ளே வரவிடாமல் தடுத்து எங்கள் தமிழ் நண்பர்களின் உயிர்களை காப்பாற்றினார் குமார் சங்கக்கார. 2011 ஆண்டு லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்த மதிப்புமிக்க உலக கிரிக்கெட் தலைவர்கள் மற்றும் சர்வதேச ஊடகங்களுக்கு முன்னால் குமார் சங்கக்கார இதனை பேசினார். கலவரக்காரர்கள் தமிழர்களின் வீடுகளையும் வணிக நிறுவனங்களையும் தாக்கி தீ வைத்துக் கொண்டிருந்தனர். அப்போது சங்கக்காரவின் தந்தை, தங்களுக்கு தெரிந்த தமிழ் நண்பர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் என சுமார் 35 பேரை தனது சொந்த வீட்டில் மறைத்து வைத்து பாதுகாத்தார். ஆயுதங்களுடன் வந்த வன்முறை கும்பல்கள் சங்கக்காரவின் வீட்டை சோதனையிடம் என்றபோது அவரது தந்தை வீட்டின் வாசலில் தைரியமாக ஒற்றை ஆளாக நின்று கொண்டு அவர்களை உள்ளே வரவிடாமல் தடுத்து திருப்பி அனுப்பினார். 1977 அக்டோபரில் பிறந்த குமார் சங்கக்காரவுக்கு 1983 ஜூலையில் சரியாக 5 வயது 9 மாதங்கள். ஒரு குழந்தையாக தனக்கு அந்த சூழ்நிலையின் தீவிரம் புரியவில்லை என்றும் வீட்டில் திடீரென நிறைய குழந்தைகள் தன் சகோதரர்களுடன் விளையாட கிடைத்ததால் அது ஏதோ ஒரு திருவிழா போல தோன்றியது என்றும் அவர் தனது உரையில் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். இந்த உரை வெளியான போது இலங்கையின் அப்போதைய அரசியல் சூழலில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்திய போதிலும் ஒரு கிரிக்கெட் வீரராக தனது நாட்டின் வரலாற்றின் இருண்ட பக்கத்தையும் மனிதாபிமானத்தையும் சர்வதேச மேடையில் துணிச்சலாக பேசியதற்காக அவர் உலக அளவில் பாராட்டப்பட்டார்.
அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற ரிஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்க அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்து விடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக மற்றொரு சமூக அறிவித்தல் ஒன்று. தில்லிப்பளை மகாஜன கல்லூரியினுடைய நியூசிலாந்து வாழ் கிளை மாணவர்களின் 24வது சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம் இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்விலே நியூசிலாந்து வாழ் மகாஜன கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் குடும்பங்களுடன் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இடம் இலக்கம் 16, பெக்ரங்காவில் அமைந்திருக்கின்ற அஞ்சோரேஜ் பார்க் சமூக மண்டபம். நேரம் மாலை 6 மணி தொடக்கம், ஆகஸ்ட் 8ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம் இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. மேலதிக தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி இலக்கம் 0922168478. நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது
உலகக்கோப்பை வரலாற்றில் மகுடம் சூடிய ஸ்பெயின். 23வது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய ஸ்பெயின் 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. அமெரிக்காவின் நியூஜெர்சியில் உள்ள மெட்லைஃப் ஸ்டேடியத்தில் இந்த இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினாவும் முன்னாள் சாம்பியன் ஸ்பெயினும் பல பரீட்சை நடத்தின. 4வது முறையாக கோப்பையை வெல்லும் முனைப்பில் அர்ஜென்டினாவும், 2வது முறையாக உலகக்கோப்பையை கைப்பற்றும் இலக்குடன் ஸ்பெயினும் களமிறங்கின. போட்டி தொடங்கியதிலிருந்தே இரு அணிகளும் தாக்குதல் ஆட்டத்தை வெளிப்படுத்தின. இருப்பினும் முதல் பாதியில் எந்த அணியாலும் கோல் அடிக்க முடியவில்லை. தொடர்ந்து நடைபெற்ற 2வது பாதியிலும் இரு அணிகளும் பல வாய்ப்புகளை உருவாக்கினாலும் அவற்றை கோலாக மாற்ற தவறின. இதனால் 90 நிமிடங்கள் முடிவில் ஆட்டம் கோல் இன்றி சமநிலையில் இருந்தது. இதையடுத்து வழங்கப்பட்ட கூடுதல் நேரத்தின் போது அர்ஜென்டினா வீரர் என்சோ பெர்னாண்டஸ் சிவப்பு அட்டை பெற்று வெளியேற்றப்பட்டார். இதனால் அந்த அணி மீதி ஆட்டத்தை 10 வீரர்களுடன் விளையாட வேண்டிய நிலை ஏற்பட்டதுடன் ஆட்டம் கூடுதல் 30 நிமிடங்களுக்கு சென்றது. கூடுதல் நேரத்தின் போது ஸ்பெயின் வீரர் ஃபெர்ரான் டோரஸ் அபாரமான கோல் அடித்து அணிக்கு முன்னிலை பெற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு அர்ஜென்டினா சமநிலை கோலுக்காக கடுமையாக போராடிய போதிலும் ஸ்பெயின் வீரர்கள் சிறப்பாக தற்காப்பில் செயல்பட்டு முன்னிலையை தக்க வைத்தனர். இறுதியில் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்திய ஸ்பெயின் 23வது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாறு படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விடைபெறும் நான் சங்கீதா லிங்கேஷன். நன்றி நேர்களே.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
தமிழ்